அவரது திட்டம் நம்மில் நிறைவேற அன்பினை கொழிந்தார் அர்ப்பணி தந்தார். அவரது திட்டம் நம்மில் நிறைவேற அன்பினை கொழிந்தார் அர்ப்பணி தந்தார். அனைத்திலும் நமது நன்மைக்காகவே ஆவியார் ஒத்துழைத்து வெற்றி தருகிறார். அனைத்திலும் நமது நன்மைக்காகவே ஆவியார் ஒத்துழைத்து வெற்றி தருகிறார். வருவோமே மகிழ்வோமே இன்று பலியோடு இணைவோமே நன்று. வருவோமே மகிழ்வோமே இன்று பலியோடு இணைவோமே நன்று. முன்குறித்து வைத்தோரை அழைத்தாரே அழைத்தோரை ஏற்புடையோராக்கினாரே. முன்குறித்து வைத்தோரை அழைத்தாரே அழைத்தோரை ஏற்புடையோராக்கினாரே. ஏற்புடையோ தம் ஆட்சியிலே பங்கு பெற செய்தாரே. ஏற்புடையோ தம் ஆட்சியிலே பங்கு பெற செய்தாரே.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே
ஆமே.
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
அன்புக்குரியவர்களே, பொது காலத்தின் 30 ஞாயிறு திருப்பள்ளியில் உங்களோடு இணைந்து நாங்கள் இந்த நாளிலே ஆண்டவருக்கு நன்றி கூறவும் முழு விசுவாசத்தோடு நம்முடைய தேவைகளுக்காக ஜெபிக்கவும் இணையத்தின் வழியாக நாம் கூடியிருக்கிறோம். இன்றைய சங்கீதத்தினுடைய பல்லவி இவ்வாறாக இருக்கிறது: ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார். ஆம் அன்புக்குரியவர்களே, கடந்த 2 வருடங்களாக ஆண்டவர் இந்த அருங்குடை உள்ளத்திற்கும் காவேரி கலைத்தொடர்பகத்திற்கும் ஒவ்வொரு நாளும் மாபெரும் செயல்களை புரிந்து கொண்டிருக்கிறார். இன்றும் ஒரு மிகப்பெரிய செயலை நமக்காக செய்திருக்கிறார். அருங்குடை இல்லம் வெறும் ஒரு ப்ரேயர் சென்டராக இருந்துச்சு, இன்றைக்கி ரெட்ரீட் சென்டராக அது உருமாறி இருக்கிறது, உருவாகி இருக்கிறது. அருத்தந்தை ஆல்பர்ட் உங்களுடைய ஒத்துழைப்போடு அரும்பாடுபட்டு இந்த இல்லத்தை அழகாகவும் நம்முடைய ஆன்மீக தாகத்தை போக்கும் அளவுக்கு ஒரு அற்புதமான இல்லமாக இந்த இல்லத்தை மாற்றியிருக்கிறார். இங்கு 140 ஊழியர்கள் 14 குழுக்களாக பிரிந்து பல்வேறு பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அருத்தந்தை ஆல்பர்ட் என்னிடம் அடிக்கடி பகிர்ந்து கொள்வது உண்டு, இத்தனை இந்த அளவுக்கு நாம் உருவாக்கி இருக்கிறோம், இதை எப்படி அடுத்து வருபவர்கள் எடுத்து சொல்லப் போகிறார்களோ என்கிற கவலை தந்தையிடம் அதிகமாகவே இருந்தது. நாங்கள் ஜெபித்து கொண்டிருந்தோம். இன்று கடவுள் நமக்காக ஒரு இணை இயக்குநரை கொடுத்திருக்கிறார். அதற்காக திருப்பள்ளியிலே உங்களோடு இணைந்து நாங்கள் நன்றி கூறுகிறோம். அருத்தந்தை அமல்ராஜ் அருங்குடை இல்லத்தினுடைய இணை இயக்குநராக மறை மாவட்டத்தால் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவருக்காக ஜெபிப்போம். அருத்தந்தை ஆல்பர்ட்டோடு அருத்தந்தை அமல்ராஜ் இருவரும் இணைந்து மிக சிறப்பாக இந்த இல்லத்திற்கு தேடி வருகிற ஒவ்வொரு ஆன்மாவையும் மீட்டெடுக்க வேண்டும் என்றும் சிறப்பாக திருப்பள்ளியில் நாம் உருக்கமாக ஜெபிப்போம். நம்முடைய குடும்பங்களையும் ஒப்பு கொடுத்து இந்த நேரத்தில் மன்றாடுவோம்.
இந்த தூய மறை நிகழ்வை நாம் தகுந்த விதத்தில் கொண்டாட நமக்கு தடையாக இருக்கக்கூடிய குற்றங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கண்ணியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன்.
எல்லாமுள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
ஆமேன்.
ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகிலே நன்மனதொருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, ஏசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும், உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும், தந்தையின் வல்லப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமே
மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, எங்களில் நம்பிக்கை எதிர்நோக்கு அன்பு ஆகியன வளர செய்தருளும். அதனால் நீர் கட்டளையிடுவதை நாங்கள் அன்பு செய்யவும், நீர் வாக்களிப்பதை நாங்கள் பெற்றுக் கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம்முடைய திருக்குமாரனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம்.
முதல் வாசகம். பார்வையற்றோருக்கும் கால் ஊனமுற்றோருக்கும் ஆறுதல் அளித்து அவர்களை நான் அழைத்து வருவேன். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 31, இறைவார்த்தைகள் 7-9 முடிய. ஆண்டவர் கூறுகிறார், யாக்கோபை முன்னிட்டு மகிழ்ந்து பாடுங்கள், மக்களின தலைவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள், முழக்கம் செய்யுங்கள், புகழ் பாடுங்கள், ஆண்டவர் இஸ்ரேயில் எஞ்சியோராகிய தம் மக்களை மீட்டருளினார் என்று பறைசாற்றுங்கள், இதோ வடக்கு நாட்டிலிருந்து அவர்களை நான் அழைத்து வருவேன். மண்ணுலகின் கடை எல்லைகளில் நின்று அவர்களை கூட்டி சேர்ப்பேன். அவர்களுள் பார்வையற்றோரும் கால் ஊனமுற்றோரும் கருவுற்றோரும் பேறுகால பெண்டிரும் அடங்குவர். பெரும் கூட்டமாய் அவர்கள் இங்கு திரும்பி வருவர். அழுகையோடு அவர்கள் திரும்பி வருவார்கள். ஆறுதலளித்து அவர்களை நான் அழைத்து வருவேன். நீரோடைகள் ஓரமாக அவர்களை நான் நடத்தி செல்வேன். இடறி விடாதவாறு சீரான வழியில் அவர்கள் நடக்க செய்வேன். ஏனெனில் நான் இஸ்ரேலின் தந்தை, எப்ராயிமோ என் தலைப்பிள்ளை. ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார்.
சியோனின் அடிமை நிலையை ஆண்டவர் மாற்றின போது நாம் ஏதோ கனவு கண்டவர் போல் இருந்தோ. அப்பொழுது நமது முகத்தில் மகிழ்ச்சி காணப்பட்டது, நாவில் களிப்பாரவாரம் எழுந்தது. ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார். ஆண்டவர் அவர்களுக்கு மாபெரும் செயல் புரிந்தார். என்று பிற இனத்தார் தங்களுக்குள் பேசிக்கொண்டனர். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார். அதனால் நாம் பெருமகிழ்ச்சியுறுகின்றோ. ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார். ஆண்டவரே, தென்னாட்டின் வறண்ட ஓடையை நீரோடையாக வான்மழை மாற்றுவது போல எங்கள் அடிமை நிலையை மாற்றியருளும். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார். விதை எடுத்து செல்லும்போது அழுகையோடு செல்கின்றார்கள். அரிகளை சுமந்து வரும்போது அக்களிப்போடு வருவார்கள்.
நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார்.
இரண்டாம் வாசகம். மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. இபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 5 இறை திருவசனங்கள் 1-6 முடிய. சகோதர சகோதரிகளே, தலைமை குரு ஒவ்வொருவரும் மனிதரிடமிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு பாவங்களுக்கு கழுவாயாக காணிக்கைகளையும் பழிகளையும் செலுத்துவதற்காக மக்கள் சார்பாக கடவுள் முன் பணிபுரிய ஏற்படுத்தப்படுகிறார். அவர் தாமே வலுவின்மைக்கு ஆளாகியிருப்பதால் அறியாமையில் இருப்போருக்கும் நெறித்தவறி நடப்போருக்கும் பரிவு காட்டக்கூடியவராயிருக்கிறார். அவர் மக்களுடைய பாவத்திற்கு கழுவாயாக பழி செலுத்துவது போல தம் வலுவின்மையின் பொருட்டு தமக்காகவும் பழி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறார். மேலும் யாரும் இம்மதிப்பிற்குரிய பணியை தாமே தேர்ந்து கொள்வதில்லை. ஆரோனுக்கு வந்தது போன்று கடவுளிடமிருந்தே அழைப்பு வர வேண்டும். அவ்வாறே கிறிஸ்துவும் தலைமை குருவாக தம்மையே உயர்த்தி கொள்ளவில்லை. நீர் என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன் என்று அவரிடம் கூறியவரே அந்த மேன்மையை அவருக்கு அளித்தார். இவ்வாறே மற்றோரிடத்தில் மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே என்றும் கூறப்பட்டுள்ளது. ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா, துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
நம் மீட்பராகிய கிறிஸ்து இயேசு சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிரச் செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா, துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
புனித மார்க் எழுதின செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
மார்க் எழுதின செய்தி அதிகாரம் 10 இறைவசனங்கள் 46-52 வரை. அக்காலத்தில் இயேசுவும் அவருடைய சீடரும் எரிகோவுக்கு வந்தனர். அவர்களும் திரளான மக்கள் கூட்டமும் எரிகோவை விட்டு வெளியே சென்றபோது திமேயுவின் மகன் பர்த்திமேயு வழியோரம் அமர்ந்திருந்தார். பார்வையற்று அவர் பிச்சை எடுத்து கொண்டிருந்தார். நாசரேத்து இயேசுதாம் போகிறார் என்று அவர் கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் மகனே, எனக்கு இறங்கும் என்று கத்த தொடங்கினார். பேசாதிருக்குமாறு பலர் அவரை அதட்டினர். ஆனால் அவர், தாவீதின் மகனே, எனக்கு இறங்கும் என்று இன்னும் உரக்க கத்தினார். இயேசு நின்று, அவரை கூப்பிடுங்கள் என்று கூறினார். அவர்கள் பார்வையற்ற அவரை கூப்பிட்டு, துணிவுடன் எழுந்து வாரும், இயேசு உம்மை கூப்பிடுகிறார் என்றார்கள். அவரும் தம் மேலுடையை எரிந்துவிட்டு குதித்தெழுந்து இயேசுவிடம் வந்தார். இயேசு அவரை பார்த்து, உமக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று கேட்டார். பார்வையற்றவர் அவரிடம், ரபூனி, நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்றார். இயேசு அவரிடம், நீர் போகலாம், உமது நம்பிக்கை உம்மை நலமாக்கிற்று என்றார். உடனே அவர் மீண்டும் பார்வை பெற்று அவரை பின்பற்றி அவருடன் வழி நடந்தார்.
ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நாளில் உங்களோடு இந்த இறை வார்த்தையிலே சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இதோ இந்த நாளில் நம்மோடு இணைந்திருக்கிற இரண்டு குருக்கள் மூவருமாக நாங்கள் உங்களை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையில் சந்திப்பதிலும் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறோம். இந்த வாரத்திலிருந்து நம்மோடு இன்னொரு குருவானவர் சேர்ந்திருக்கிறதை ஃபாதர் முன்னுரையிலே சுட்டிக்காட்டினார். இணை இயக்குநராக அருங்குடை இல்லத்திற்கு அருளப்பட்டிருக்கிற நல்ல ஒரு நண்பர், நல்ல ஒரு தந்தை. ஒருத்தர் கேட்டார், இவர் எப்படி செலக்ட் பண்ணாங்க, பண்ணினீங்க அப்படின்னு கேட்டார். நம்ம வந்து ஆண்டவர் வந்து யாரை நியமிக்கிறாரோ அதுக்கு வந்து பல வழிகளை ஆண்டவர் காட்டுவார். ஆனால் அதெல்லாம் நம்ம சொன்னால் சில பேருக்கு புரியாது. அதனால் நான் சொன்னேன், நான் தாடி இல்லாமல் இருக்கிறேன், மீச தாடி இல்லாமல் அவர் இருக்கிறார், அதுதான் ஒரே ஒரு செலெக்ஷன் அப்படின்னேன். அவர் சிரிச்சுக்கிட்டே போயிட்டார். அதனால் ஒரு இயக்குனர் தாடி இல்லாமல் இருக்கணும், ஒரு இயக்குனர் தாடியோடு இருக்கணும். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் ஒரு காரியத்தை நம்மளை உற்று பார்க்க வைக்கிறார். என்ன அப்படின்னா, அவர் பல தளங்களில் ஆண்டவர் என்ன செய்கிறார், வேலை செய்கிறார். அந்த பல தளங்களை அவர் என்ன பயன்படுத்துகிற விதமாக, யார் வந்து எந்த இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறத கடவுள் நிர்ணயம் செய்து தனக்குரிய ஊழியர்களை அவர் என்ன செய்கிறார், எழுப்புகிறார். அப்படித்தான் அவர் இந்த இது வந்து ஒரு அருங்குடையை மட்டும் சார்ந்த ஒரு விஷயம் அல்ல. இன்னும் நம்மளுடைய திருவவை சார்ந்த காரியத்தை நீங்கள் பார்த்தீங்கனாக்க, உலகளாவிய அளவில் இன்னும் பல விதத்தில் திருவவையை கடந்த நிலையிலும் கூட கடவுள் பணி செய்து கொண்டே இருக்கிறார். யாரை எங்கே வச்சு எப்படி அந்த காரியங்களை செய்வது. ஒருபுறம் போராட்டம், கடவுளுக்கு கூட போராட்டம் இருக்குது. தீமை ஒருபுறம் எழுந்து நிற்கிறது, தீயவன் போராடி கொண்டிருக்கிறான், இந்த அரசாட்சியை பிடிக்கணும், மக்களை பிடிக்கணும் அப்படின்னு. கடவுள் என்ன செய்கிறாரு, அந்த தீமையோடு போராடுவதற்கு நம்மை எழுப்பி கொண்டிருக்கிறார். அப்படித்தான் அவர் சில பேரை அழைத்து அவர் அந்த தன் பணிக்காக அவர் என்ன செய்கிறார், அனுப்பி கொண்டே இருக்கிறார். இன்றைக்கும் கடவுள் வந்து நம்மை சார்ந்து இருக்கிற தெய்வனாக இருக்கிறார். அதனால தான் நாம் எல்லாம் நல்ல மனசோடு வேலை செய்யணும்னு திருவை நம்மளை கேட்குது. விவிலியம் நம்மகிட்ட அந்த அழைப்பை கொடுக்குது. ஆண்டவருடைய இரக்கம் நம்மகிட்ட இருந்து பாய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இந்த நாட்களில் நாங்களும் பல இடத்துல பல நிலைகளில் நாங்களும் அதை உணர்ந்திருக்கிறோம். எதை உணர்ந்திருக்கிறோம் அப்படின்னா, நிறைய பேர் எங்களுடைய பணியையும் அவங்க என்ன செய்கிறாங்க, நிறைய பேர் பாராட்டுவதை, நம்ம செய்யக்கூடிய காரியத்தை அங்கீகரிப்பதை நாங்கள் பார்க்குறோம். ஸோ எங்களுடைய பக்கமாக இருந்து நாங்கள் பார்க்குறது. இது மாதிரி நிறைய மக்கள் ஒருவரை ஒருவர் வந்து ஊக்குவித்துக் கொள்வதை நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் கடவுளுடைய திட்டத்தில் நம்ம இணைந்து உழைக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு அடையாளங்கள். உதாரணமாக ஃப்ரான்ஸில் ஃபாதர் ஹில்லரி என்று சொல்லி ஒரு ஃபாதர் இருக்கிறாங்க, ஃபாதர் ஹில்லரி. அவங்க ஒரு அவுட்ஸ்கர்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு கிராமப்புறத்தில் இருக்கிறாங்க. அவங்களுடைய சகோதரி லண்டனில் இருக்கிறாங்க, ஜோஸ்பின் அப்படின்னு அவங்களுடைய பெயர், நோனா அக்கா அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவுடைய பெயரை வந்து சுருக்கமாக கூப்பிடுவாங்க. அவங்க பாருங்கள், எங்கிட்டு சகோதரி எங்ககிட்ட பேசுவாங்க, எங்களை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, எங்களுடைய பணிகளை நிறைய பேர் செய்கிறாங்க. நாங்கள் வந்து ஒரு சிலரை அடையாளப்படுத்துகிறோம், அவ்வளோதான். அந்த சைடு ஃபாதர் என்ன செய்வார், ஹில்லரி ஃபாதர் எனக்கு அழைப்பு கொடுத்து, தம்பி மிக அருமையாக செய்கிறீங்க, நாங்கள் இங்கே ஒரு எண்டில் நாங்கள் செய்து கொண்டிருக்கிற பணிகளை நீங்கள் அங்கே உட்கார்ந்து செய்து கொண்டிருக்கிறீங்க, மிக அருமையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்கிறாங்க, நம்ம பணிகளை அங்கீகரிக்கிறதோடு இல்லாமல் பாராட்டி அவங்க இன்னும் அடுத்த நிலைக்கு நம்ம கடந்து செல்வதற்கு உத்வேகம் கொடுக்குறாங்க. ஸோ இந்த காரியத்தெல்லாம் நம்ம பார்க்குற பொழுது கடவுளுடைய திட்டம் அடிப்படையில் அதுதான். ஒரு பங்கில் ஒரு பங்கு குருவானவர் இருக்கிறாரு அப்படின்னா, ஒரு குருவானவர் ஒரு இடத்துல ஆண்டவரால் நியமிக்கப்பட்டிருக்கிறாருனா, அவருடைய அழைப்பனுடைய நோக்கம் அங்கே இருக்கிற மக்களை எல்லாம் உற்சாகப்படுத்தி எழுப்பி ஆண்டவருடைய வழியில் நடக்க செய்வது. உதாரணத்துக்கு நம்ம பாபிலோனுக்கு வந்து இஸ்ரேல் மக்கள் அடிமைகளாக போயிட்டாங்க. அப்போ எல்லாரும் நினச்சாங்க எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு, நமக்கு எல்லாமே போயிடுச்சு, கோயில் போயிடுச்சு, எருசலேம் மக்களுடைய பெரிய தூணே அந்த ஆலயம்தான், நிலம் போயிடுச்சு, தாவீதின் அரியணை போயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு, அவங்களுக்குன்னு இருந்த சொத்து சுகம்லாம் போயிடுச்சு, எல்லாமே பாபிலோனில் அடிமைகளாக கிடந்த போது அந்த இடத்துல தான் எசேக்கியேல் இறைவாக்கினர் எழும்பி நின்று ஆண்டவருடைய பிரசன்னம் அந்த இடத்துல இறங்கி வந்ததை நான் பார்த்தேன் என்று சொல்லி மக்களை உற்சாகப்படுத்துகிறார். இப்போ ஆண்டவர் ஏன் அந்த இறைவாக்கினர் வாயிலாக எழுப்பணும்? இசையா இறைவாக்கினருடைய புத்தகத்திலையும் பாருங்கள், 39 அதிகாரம், ஆண்டவரோ நீ பாவம் பண்ணிட்டு அடிப்பார் உதப்பாருன்னு இருக்கும். எவ்வளோ நாளைக்கு அடிப்பார் உதப்பாருன்னு பேசுகிறது? அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு டேர்ன் கிடைக்கும். 40 அதிகாரத்திலிருந்து ஆறுதல் கூறுங்கள், கனிமொழி கூறுங்கள், கம்ஃபர்ட் மை பீப்புள் அப்படின்னு ஒரு புதிய பார்வையோடு ஒரு புதிய இசையாவினுடைய அடையாளம் வெளிப்படும். அப்போ கடவுள் தன் பிள்ளைகளை அடிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, திட்டுறதுக்கு மட்டும் இல்லை, மக்களை ஒன்று திரட்ட உற்சாகப்படுத்தவும் இந்த பணியை செய்துட்டே இருக்கிறார். முன்குறித்து வைத்தோரை அழைத்திருக்கிறார், அழைத்தோரை அந்த அழைப்பில் நிலைத்திருக்க செய்திருக்கிறார். இதெல்லாம் கடவுளுடைய திட்டத்தில் வரக்கூடியது, இதை நாம் உணர்ந்து கொள்ளணும். அப்போ குருக்களாக இருக்கிற நாங்கள் எங்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட மக்களை நாங்கள் கூட்டி சேர்ப்பது. இன்னொன்று, மக்களாக இருக்கிற நீங்கள் என்ன செய்யணும்? இந்த மாதிரி பணி செய்யக்கூடிய குருக்கள், கன்னியர்கள், ஆண்டவருடைய தளத்தில் இருக்கிற ஊழியர்களை நாம் தாங்கி, சும்மா காசை தூக்கி போட்டுட்டு இருக்கிறதில்ல, அவங்களோடு இருந்து தாங்கி அந்த சபையை, அந்த இறை சமூகத்தை கட்டி எழுப்ப நம்ம உதவி செய்கிறது. இதற்காகத்தான் ஆண்டவர் நம்மளோட பேசிகிட்டே இருக்கிறார். இன்றைக்கு ஒரு 3 வாசகம், ஞாயிற்றுக்கிழமைனா 3 வாசகம் இருக்கும். முதல் வாசகம், பார்வையற்றோருக்கும் கால் ஊனமுற்றோருக்கும் ஆறுதலித்து அவர்களை நான் அழைத்து வருவேன். இதுதான் வந்து முன்மொழி. அந்த வாசகத்தை நீங்கள் வாசிக்கும் போது கேட்டிருக்கிறீங்க, திருப்பி நான் வாசிக்க தேவையில்லை. அதே போல் நற்செய்தி வாசகத்துக்கு போங்களேன், அங்கேயும் பார்த்திங்கன்னா ஒரு பார்வையற்ற ஒரு மனிதனுடைய ஒரு கதையை நம்ம, ஒரு சம்பவத்தை பார்க்குறோம். அப்போ இந்த இரண்டையும் வைத்துட்டு நம்ம 2வது வாசகம், அதுதான் மையம், அது நமக்கு ஒளியூட்டக்கூடியது. 2வது வாசகம் நம்ம எப்படி செயலாற்றணும் அப்படின்னு காட்டுற ஒரு தளம் அது. இப்போ இந்த இரண்டையும் நம்ம பார்க்குறோம். பழைய ஏற்பாட்டில் எது சொல்லப்பட்டதோ அது புதிய ஏற்பாட்டில் நிறைவடைந்தது இயேசு வழியாக. அப்போ அந்த நிறைவினுடைய அந்த பகுதியை நம்ம சிந்தித்தாலே பழைய ஏற்பாட்டில் கடவுளுடைய திட்டம் என்னவாக இருந்திருக்குங்கிறத நம்மளால் உணர்ந்து கொள்ள முடியும். அப்போ நம்ம நற்செய்தி வாசகத்துக்கு போய் பார்க்குற போது, திமேயுவின் மகன் பர்த்திமேயு வலியோரும் அமர்ந்திருந்தார். திமேயுவின் மகன், ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம், பர்த்திமேயு அப்படின்னா பார்த்திமேயு, திமேயுவின் மகன். அப்போ இந்த திமேயு யார் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சில ஆய்வாளர்கள், விவிலி ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க, திமேயுவும் ஒரு பிளைண்டாக தான் இருந்திருக்கணும், ஒரு பார்வையற்றவராக தான் இருந்திருக்கணும். அந்த பார்வையற்றவருடைய மகனும் பார்வையற்ற நிலையில் பரிதாபத்தினுடைய உச்சநிலை. அப்போது இந்த திமேயு கடவுளை கூப்பிட்டதாக செய்தி இல்லை, ஆனால் பர்த்திமேயு அப்படின்ற அந்த திமேயுவினுடைய மகனாக இருக்கப்பட்டவர் தான் என்ன செய்கிறாரு, இயேசுவை கூப்பிட்றார். இந்த சம்பவம் எங்கே நடக்குது? எரிக்கோவை விட்டு அவர் வெளியே செல்லுகிற போது, வெளியே வருகிற போது அந்த வழியோரம் பாருங்கள், ஊருக்கு வெளியே, அவங்களுக்கு ஊரில் கூட ஒரு இடம் இல்லை, ஊருக்கு வெளியே தான் அவங்க தள்ளப்பட்ட நிலை. அப்படிப்பட்ட ஒரு கஷ்டப்பட்ட ஒரு ஒரு இந்த மிஸ்ஸரின்னு சொல்லுவாங்க பாருங்களேன், அப்படிப்பட்ட ஒரு வேதனை நிறைந்த ஒரு சூழலில் இருந்த ஒரு மனுஷன்தான் இந்த பார்வையற்ற நபர். அப்போ இந்த நபர் தான் இன்றைக்கு ஒரு அடையாளமாய் நமக்கு காட்டப்படுறார். வழியோரம், ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம், அந்த வழியோரத்தை பற்றி சொல்லியிருக்கிறோம், ஹோதோஸ் அப்படின்னு, வழின்னா ஹோதோஸ். ஹோதோஸ் அப்படிங்கிற அந்த கிரேக்க சொல்லாடல் வந்து வெறுமனை வழியை மட்டும் சொல்கிறதில்லை, அது த வே ஆஃப் டிசைபிள்ஷிப், ஒரு சீடத்துவத்தினுடைய வழி, சீடனுடைய வழி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத இயேசு எல்லா இடத்துலையும் காட்டிகிட்டே வர்றார். அதை தான் மார்க் நற்செய்தியாளர் இந்த ஹோதோஸ்ங்கிற வார்த்தையை பல இடத்துல இப்படி தான் பயன்படுத்துகிறார். எல்லாத்தையும் பாருங்கள், வழியோரம், வழியோரம் நிகழ்ந்தது அப்படின்னு மார்க்கு நிறைய இடத்துல சொல்லுவார். அப்போ வழியோரம் ஏன் வீட்டில் உட்காந்து செய்ய முடியாதா இயேசு, ஊருக்குள்ளே போய் செய்ய முடியாதா, ஏன் வழியோரம் வழியோரம்னு போட்டிருக்கிறாருன்னா, அந்த ஹோதோஸ்ங்கிற வார்த்தையை மார்க் நற்செய்தியாளர் ஒரு அடையாள வார்த்தையாக வைக்கிறாரு. ஒரு சீடனினுடைய வழி எப்படி இருக்கணுங்கிறத இயேசு செய்து காட்டியிருக்கிறாரு. அதனால தான் வழியோரம் வழியோரம்ங்கிற வார்த்தை இது அடிக்கடி இந்த நற்செய்தியில் வருவதை நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக பார்க்கிற பொழுது இந்த மார்க் நற்செய்தி ஒரு அப்படியே ஒரு 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 பிளானோடு எழுதப்பட்டது. சும்மா நினச்சதெல்லாம் நம்ம நினைக்கிற மாதிரி சும்மா அப்படியே கதை ஞாபகம் வந்ததெல்லாம் எழுதி இல்லை, அப்படி இல்லை. மார்க் நற்செய்தியாளர் வந்து ஒரு திட்டத்தோடு எழுதுகிறார். அதையெல்லாம் நம்ம இப்போ பேசினா நேரம் இருக்காது. மார்க்கினுடைய அந்த முதல் அதிகாரத்தை நம்ம பார்க்கிற பொழுது அங்கே வரக்கூடிய அந்த ஆரம்ப நிலையில் ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். 1:15 காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது, மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று கூறினார். மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள். அப்போ காலம் நிறைவேறிவிட்டது. அப்போ காலம் நிறைவேறிவிட்டதுன்னா எப்படி நிறைவேறிக்கிட்டே இருக்குது? அதை தான் அவர் எக்ஸ்பேண்ட் பண்ணி கொண்டு வரார். பல உதாரணங்கள் வழியாக, ஓமைகள் வழியாக, அவருடைய அந்த செக்ஷன் ஒன்று ஒன்றையும் நம்ம பிரித்து படித்தோம்னாக்க உங்களுக்கு அது புரியும். அவர் ஒன்று ஒன்றையும் ஒவ்வொரு கருத்தோடு தான் வைக்கிறார். அப்போ முதல்ல ஒரு பார்வையற்ற மனிதனுடைய கதையை சொல்லி, இறுதியிலையும் அந்த அந்த பார்வையற்றவனுடைய ஒரு நிலையை சொல்லி அவர் கனெக்ட் பண்ணுறார். இதை நீங்கள் வாசிக்கிற போது அந்த பார்வையோடு வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு அது புரியும், அந்த நற்செய்தியினுடைய புரிதல். ஸோ இந்த இடத்துல அந்த துவக்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிற மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்கிற வார்த்தையினுடைய ஆழம், மனம் மாறுதல். அப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு வார்த்தையை பார்க்குறோம், ரபுனி மீண்டும் நான் பார்வை பெற வேண்டும் அப்படின்னு இவர் சொல்கிறார். பார்வையற்ற மனிதர் மீண்டும் நான் பார்வை பெற வேண்டும்னா என்னப்பா, நான் கண்ணு தெரியல எனக்கு பார்வை பெறணும் அப்படின்னு கேட்கலாம். மீண்டும் பார்வை பெற வேண்டும் அப்படிங்கிற வார்த்தை ஏன் போடப்பட்டிருக்கிறது மீண்டும் அப்படின்னா? அவருக்கு ஏற்கனவே பார்வை இருந்து ஒருவேளை பாதியில் அவர் பார்வையற்றவராக மாறினாரா? இந்த கேள்விகளெல்லாம் நமக்கு நிறைய எழும்பும். அப்போ இந்த இடத்துல மார்க் நற்செய்தியாளர் ஒரு அழுத்தத்தை வைக்கிறார், மீண்டும் பார்வை பெற வேண்டும். அந்த நற்செய்தியில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க உடனே அவர் மீண்டும் பார்வை பெற்று முடிவிலையும் அந்த வார்த்தையை வைக்கிறார், அவரை பின்பற்றி அவருடன் வழி நடந்தார். இப்போ இந்த வார்த்தையை நம்ம சோதிச்சு பார்க்கும்போது மீண்டும் பார்வை பெறுவது, அப்போ ஆண்டவர் சொல்கிற அந்த வார்த்தை 1:15 மார்க் துவக்க அதிகாரத்தில் நம்ம பார்க்குற அந்த வார்த்தை, மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள், அந்த மனம் மாறுதல், அந்த மனம் மாறுதலுக்கும் மீண்டும் பார்வை பெறுவதற்கும் ஒரு ஒரு தொடர்பை வந்து மார்க் நற்செய்தியாளர் வைக்கிறார். ரிப்பண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ரிப்பண்டன்ஸ் அப்படின்னா என்ன? அதை நம்ம சற்று ஆய்ந்து பார்க்கிற போது, மெத்தனோயா அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ரிப்பண்ட் அப்படிங்கிற வார்த்தைக்கு மெத்தனோய்தே அப்படிங்கிற ஒரு சொல்லாடல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. மெத்தனோய்தே, மெத்த நோயேவோ அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து தான் அது வருகிறது. மெத்தா நோயேவோ. இந்த மெத்தா அப்படின்னா என்ன? பியாண்ட். இது கிரேக்க வார்த்தை, நான் அதை உங்களுக்கு விளக்கி சொல்கிறேன். மெத்தா அப்படின்னா பியாண்டு, கடந்த, உயர்ந்த. நோயேவோ அப்படின்னா டு பர்சீவ், பார்க்கறது, யோசிக்கிறது, டு திங்க்கு, புரிந்து கொள்ளுதல், டு அண்டர்ஸ்டாண்டு, அறிந்து கொள்ளுதல், டு நோ, இந்த அர்த்தத்தெல்லாம் அது கொடுக்குது. அப்போது பியாண்டு, பர்சீவிங் பியாண்டு, அதாவது கடந்து சிந்திப்பது, கடந்து பார்க்கிறது, அந்த அர்த்தத்தை கொடுக்குற வார்த்தை. இதில் எதை கடந்து அப்படின்னு பார்க்குற போது நுவோஸ் அப்படி நோ நோ நுவோஸ்ங்கிற ஒரு வார்த்தையை அவங்க பயன்படுத்துகிறாங்க. அதில் அது என்னென்னா மைண்டு, தாட்டு, ரீசன், பாருங்க, எண்ணம், நம்மளுடைய அந்த புரிதல், இதையெல்லாம் கடந்த ஒரு நிலை. அப்போது மெத்தனேயோ அப்படிங்கிற ஒரு வார்த்தையினுடைய ஒரு ஆழம் எங்கே இருக்குது அப்படின்னாக்க, கோ பியாண்ட் த மைண்ட் யூ ஹாவ், உன் எண்ணத்தை கடந்து செல்லுதல். கோ பியாண்ட் த மைண்ட் யூ ஹாவ். ஆண்டவர் எல்லா விதத்துலேயுமே எல்லா இடத்துலையுமே இதை நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறார். அப்போது நம்ம ரிப்பண்ட் அப்படிங்கிற, மனம் மாறு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம கேட்குற போது, ஏதோ ஆண்டவர் சொல்கிறாரு மனம் மாறு, இந்த பாவத்தை விட்டுட்டா, இந்த பாவத்தை விட்டுடலாம், அவ்வளோதான், இந்த பாவத்தை தான் விட சொல்கிறார் அப்படின்னு நம்ம மேலோட்டமாக யோசிப்பது அல்ல இந்த மெத்தனோயா அப்படிங்கிற வார்த்தையினுடைய அர்த்தம். மெத்தனோயா அப்படிங்கிற வார்த்தை நவுன் ஃபார்ம், அது மெத்தனோயா. இந்த இந்த வார்த்தையினுடைய ஆழம் என்பது பியாண்டுன்ற வார்த்தை, அதாவது கடந்த ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளே நம்ம போகணும்னு அழைப்பு விடுக்கிற ஒரு வார்த்தை. அதாவது சொல்லப்படுகிறது, உன் எண்ணத்தை கடந்து செல்லுதல், கோ பியாண்ட் த மைண்ட் யூ ஹாவ். அப்போது மெத்தனோயா அப்படிங்கிற வார்த்தையினுடைய அழுத்தம் எங்கே இருக்குன்னா, த சேஞ்ச் ஆஃப் மைண்டு, சேஞ்ச் ஆஃப் கான்ஷியஸ்னஸ், நம்மளுடைய அந்த எண்ணத்தையே மாற்றுவது, அந்த உள்ளார்ந்த அந்த இயல்பை மாற்றுவது. நம்ம எது அடித்தளமாக ஒரு செயலை செய்ய வைத்து கொண்டிருக்கிறதோ அந்த செயலினுடைய ஆழத்துக்குள்ளே போகிறது. எ நியூ வே ஆஃப் திங்கிங் அப்படின்னு சொல்கிறாங்க, புதிய ஒரு ஆற்றலோடு யோசிப்பது, மனதின் அடிப்படை மாற்றம், அதுதான் மெட்டனோயா. கூகுளில் நம்ம போய் போட்டோம்னா தமிழ் மீனிங் என்னன்னு போட்டு பார்த்து அதில் போட்டிருக்காங்க, மனதின் அடிப்படை மாற்றம். அடிப்படைன்னா பேசிக்கில் மாற்றுறது, அதுதான் மெத்தனோயா. அப்போ பாருங்கள் என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கி இந்த மீண்டும் பார்வை பெறுதனுடைய ஆழம் எங்கே இருக்குதுன்னா இந்த ரிப்பெண்டுங்கிற வார்த்தையில் இருக்குது. அப்போ இந்த இரண்டு வார்த்தையை வைத்து பார்க்கிற போது கடவுள் எதற்காக மீண்டும் பார்வை பெற அழைப்பு விடுக்கிறார் சீடர்கள்னா, நீ வெறுமையாய் மாறிட்டு திரும்பி நம்ம பாவத்தில் விழுறதில்லை, அந்த காரியத்திற்குள்ளே இன்னும் ஆழமாக நாம் கடந்து செல்வது. இன்றைக்கி இந்த கருத்தியலோட இரண்டாவது வாசகத்துக்குள்ளே வரோம் பாருங்கள். இரண்டாவது வாசகத்தில் தலைமை குரு ஒவ்வொருவரும் மனிதரிடமிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு பாவங்களுக்கு கழுவாயாக காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்துவதற்காக மக்கள் சார்பாக கடவுள் முன் பணிபுரிய ஏற்படுத்தப்படுகிறார். இப்போது தலைமை குருவினுடைய நிலைப்பாடு என்ன, அவருடைய செயல் என்னங்கிறத அப்படி விளக்கிட்டு கடைசியில் யார் இந்த தலைமை குருவிலேயே யார் ஒரு எக்ஸலண்ட் ஃபிகர், உயர்ந்த அடையாளம் அப்படின்னு, அவ்வாறே கிறிஸ்துவும் தலைமை குருவாக தம்மையே உயர்த்தி கொள்ளவில்லை, தந்தை தான் உயர்த்துறாரு. அப்போது ஒரு ஊழியர் வந்து தெரிந்தெடுக்கப்படுறாருன்னா கடவுளால் தான் தெரிந்தெடுக்கப்படுறாரு. அதை மிக அழகாக இந்த எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் சொல்வதை பார்க்குறோம். ஆரோனுக்கு வந்தது போன்று கடவுளிடமிருந்தே அழைப்பு வர வேண்டும். நம்ம முட்டிக்கிட்டு போய் எங்கேயுமே நிற்க முடியாதுங்க, அது நம்மளுடைய இந்த எந்த அழைப்பாக இருக்கலாம். அழைப்புனா உடனே சாமியார் சிஸ்டர் மட்டும் நம்ம நினைக்கக்கூடாது. நீங்கள் எந்த ஒரு சமூகத்தில் ஒரு சோஷியல் ரிஃபார்மராக நீங்கள் போய் வேலை செய்யணுமா, ஒரு சமூகத்தை மாற்றக்கூடிய அங்கே அழைப்பு இருக்குதான்னு நம்ம பார்த்துட்டு போகணும். நீங்கள் ஒரு மருத்துவராக பணி செய்ய போகிறீங்கன்னா அங்கே அழைப்பு இருக்குதா உனக்கு அப்படின்னு பார்க்கணும். நீங்கள் ஒரு அரசியல்வாதியாக போக போகிறீங்கன்னா அங்கே ஒரு அழைப்பு இருக்குதான்னு நீங்கள் பார்க்கணும். ஒரு கிறிஸ்தவன் வந்து இந்த அழைப்பை பார்க்காம இது எனக்கு பிடிச்சிருக்குன்னு அங்கே போய் நின்னா அவர்கள் அந்த இடத்தை அவர்கள் வந்து துவசம் செய்வார்கள். இப்போ இன்றைக்கி அப்படி தான் நடந்துகிட்ருக்கு பாருங்கள். இன்றைக்கி அழைப்புங்கிறது வந்து எல்லா தளங்களிலும் பார்க்கப்பட வேண்டும். இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு மருத்துவர் இருக்கிறாரு, அவர் தன்னுடைய அழைப்பு, ஆமாம் எனக்கு உள்ளார்ந்து அழைப்பு இருக்குது, நான் பணி செய்யணும், ஏழைகளுக்கு உதவி செய்யணும், நோயுற்றோரை நான் குணமாக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்க அதை உண்மையாக வெறும் பணியாக அல்ல, அதை கடந்த ஒரு ஆசீர்வாதமாக அதை செய்வாங்க. நிறைய மருத்துவர்கள் நமக்கு தெரியும், ஏழை எளியவர்களுக்கெல்லாம் அவங்க ரொம்ப அழகாக பணி செய்கிறாங்க. ஒருபுறம் நம்ம பார்க்குறோம் இறந்தவர்களுடைய பிணத்தை வைத்து பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நிலையில் இருக்கிறவர்களையும் மருத்துவர்கள் என்று தான் நம்ம அழைக்கிறோம். அப்போ இவர்கள் அழைப்பின் பேரிலே, கடவுள் கொடுத்த அழைப்பின் பேரில் வந்தவர்களா, இல்லை பணத்தை பார்த்து வந்தவங்க. எல்லா இடத்துலையும் பார்க்கலாம், அது குருக்களாக இருந்தாலும் நீங்கள் பார்க்கலாம், எல்லா தளத்துலையும் இப்படிப்பட்ட அடையாளங்களை நம்ம பார்க்குறோம். அப்போது கடவுள் ஒரு இடத்துல நம்மளை அழைக்கிறாருன்னா அது கடவுளிடமிருந்து வரக்கூடிய அழைப்பாக இருக்குதாங்கிறத நம்ம பார்க்கணும். இதுதான் வந்து ஆவிக்குரிய நிலையில் அதை அறிந்து கொள்ள முயற்சிப்பது. ஆரோனுக்கு வந்தது போன்று கடவுளிடமிருந்து அழைப்பு நமக்கு வர வேண்டும். அன்புக்குரியவர்களே, இந்த நேரத்தில் தான் இந்த கடவுளுடைய அழைப்பு, இந்த தலைமை குருவாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்கு தந்தையிடமிருந்து வந்தது அப்படின்னா, இந்த தலைமை குருவிடமிருந்து கடவுள் என்ன எதிர்பார்த்தார், தலைமை குரு என்ன செய்தார் நமக்கு தெரியும். இந்த முன்னாடி நம்ம அடையாளம் வச்சுருக்கிறோம். இன்றைக்கி இந்த அடையாளத்தை தான் கடவுள் உயர்ந்த ஒரு அடையாளமாக வச்சுருக்கிறார். அதனால தான் நம்ம வெறும் சிலுவையை, வெறும் என்னைய காப்பாற்றுற ஒரு அடையாளம், இது எனக்கு விடுதலை கொடுக்கும் அப்படின்னு மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது, அதை கடந்து பார்க்க கற்றுக்கொள்ளணும். அதுதான் மெத்தனோயா, கோ டீப்பர் பியாண்டுன்னு சொல்கிறோம். அப்போ இயேசு கடவுள் வந்து இந்த உலகத்தை மீட்கணும்னு முடிவு பண்ணினப்போ வெறுமனை இஸ்ரேல் மக்களுடைய அந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்பேன், இல்லை அது மட்டும் இல்லை. அப்போ இஸ்ரேல் மக்களுக்கு மட்டும் ஒரு தெய்வமாக இருப்பார், அங்கிட்டு மட்டும் ஒரு ஒரு ஹீரோவாக இருப்பார், இந்தியாவில் இருக்கிற நமக்கு அவர் யாருன்னே தெரிந்திருக்காது. ஆனால் இயேசு செய்த காரியம் அங்கே இருக்கிற மக்களை மட்டுமல்ல உலகத்தையே இணைக்கக்கூடிய ஒரு கடந்த ஒரு ஆசீர்வாதத்தை கடவுள் பார்த்தார். அவர் எல்லாத்தையும் கடந்து பார்த்ததுனால தான் இன்னைக்கு ஆண்டவர் செய்த அந்த மீட்பு செயல் கடந்த ஒரு ஆசீர்வாதமாக நிற்கிறது. Going beyond the expectation of people, going beyond the knowledge of human beings. மனுஷனுடைய அறிவை கடந்த ஒரு ஆற்றல் இந்த தலைமை குருவிடமிருந்து தந்தையாகி இறைவன் செயல்படுத்தின காரியம். பைபிளில் நிறைய இடத்துல நம்ம பார்க்குறோம், எபிரேயர் 9:7 பார்க்குறோம், இரண்டாம் கூடாரத்தில் தலைமை குரு மட்டுமே ஆண்டுக்கு ஒரு முறை செல்வார், அப்போது அவர் தமக்காகவும் மக்கள் அறியாமையால் செய்த பிழைக்காகவும் இரத்தத்தை கொண்டு போய் படைப்பார். இது ஒரு அடையாளம். எபிரேயர் 9:11 சொல்லுது, ஆனால் இப்போது கிறிஸ்து தலைமை குருவாக வந்துள்ளார், அவர் அருளும் நலன்கள் இப்போது நமக்கு கிடைத்துள்ளன, அவர் திருப்பணி செய்யும் கூடாரம் முன்னதை விட மேலானது நிறைவு மிக்கது, அது மனிதர் கையால் அமைக்கப்பட்டது அல்ல, அதாவது படைக்கப்பட்ட இவ்வுலகை சார்ந்தது அல்ல, சம்திங் பியாண்டு. அதனால தான் கடவுள் காரியத்தெல்லாம் இன்னும் புரிஞ்சு கொள்ள முடியாத ஒரு மக்கள் நம்மளை சுற்றி நிறைய பேர் வாழ்ந்து கொண்டு இருப்பதை நம்ம பார்க்குறோம். கடவுளுடைய பெயரால் நம்ம ஏதாவது சொல்லுகிற போது, ஏன் நீ உன்னை ஏமாற்றிக்கிற, ஏன் நீ கடவுள் கடவுள்னு ஓடுற, நீ வந்து இதெல்லாம் வந்து கடவுள் செய்வாரா, இதெல்லாம் இப்படிலாம் வந்து யோசிச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை வீணடிக்காத, போய் நல்லா உழைச்சி சாப்பிட்டு சம்பாரித்து உலகத்தை என்ஜாய் பண்ணி போ அப்படின்னு ஒரு கூட்டம் யோசித்து கொண்டு இருக்கிறது. இன்னொரு புறம் கடவுளுக்காக வாழ்கிற, கடவுளுக்காக தங்களை இழக்கிற, கடவுளுடைய திட்டங்களின்படி வாழ்ந்து தங்கள் வாழ்வுக்கு அழகூட்டுகிற, அர்த்தம் கொடுக்குற ஒரு கூட்டமே நம்ம பார்க்குறோம். அப்போது இன்றைக்கி நம்ம யோசிக்கணும். அப்போ கடவுள் இந்த உலகத்தை கடந்த ஒரு ஆசீர்வாதத்தை இந்த காரியத்தில், இந்த தலைமை குருவினுடைய தலையில் வைத்தார். இன்றைக்கி இந்த தலைமை குருவை நாம் தலைமை குருவாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னா, நீங்களும் நானும் நம்ம வாழ்க்கையை இவர் அமைத்து தரும்படி நம்ம அமைச்சு கொள்ளணும். அப்போ இவர் சொல்லும்படி நம்ம அமைக்காமல் நான் ஒரு வழியை அமைத்து கொண்டு, அதுதான் நம்ம அழைப்புன்னு சொல்கிறோம், நானாக ஒரு அழைப்பை வைத்து கொண்டு அந்த அழைப்பில் நாம் போய் ஜெயிச்சிடலாம் நினச்சி, ஆண்டவருக்கு இது பிடிக்கல, ஏன் பிடிக்கல, நான் நல்லது தானே செய்கிறேன் அப்படின்னு நம்ம சொன்னால், ஆண்டவர் அந்த அழைப்பை அவர் உறுதி செய்ய முடியாது, ஆசீர்வதிக்க முடியாது. என் அன்புக்குரியவர்களே, நிறைய இடத்துல நம்ம அதை பார்க்குறோம், இந்த அழைப்பை தவறாய் பயன்படுத்துகிற நிலை. அதனால் இன்றைக்கு நாம் யோசிக்க வேண்டியது இந்த மனமாற்றம், ரிப்பெண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த மனமாற்றம். எப்படிப்பட்டது? மெத்தனோயா. அப்போ எப்படிப்பட்ட அது ஒரு கடந்த நிலை ஆசீர்வாதமாக மாற முடியும்? நான் வெறுமையான அடையாளம் அல்ல, எல்லாவற்றையும் கடந்து சென்று அந்த தலைமை குருவை என்னுடைய தலைவராய் வைத்திருக்கிறேன் அப்படின்னா, நான் எனக்குள்ளிருந்து நம்ம பயணிக்கணும், இன்னும் ஆழமாக பயணிக்கணும். நான் ஏன் பிறந்தேன், என்னுடைய பிறப்பின் அதிசயம் என்ன, என் பிறப்பின் ஆழம் என்ன, இதை சிந்திப்பது தான் இந்த மனம் மாறுதலுக்கான ஒரு அடிப்படையான காரியம். ஆகவே தான் ஆண்டவர் நம்மை சிந்திக்க அழைக்கிறார். 2 தீமோத்தேயு 1:10 நம்ம பார்க்குறோம், நமக்கு நற்செய்தி முன் வாழ்த்தொழியாக பாடப்பட்டது, மீட்பராகிய கிறிஸ்து இயேசு சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிரச் செய்தார். அப்போ நமக்கு வாழ்க்கையில் இன்னும் புரியல, என்ன எதுக்காக நான் பிறந்தேன் அப்படின்னு புரியலன்னா, நம்ம அதுதான் சொல்லிக் கொடுக்குறோம். யார்கிட்டையும் போய் கேட்க வேண்டிய, உடுக்கடிக்க வேண்டிய தேவையில்லை. யார்கிட்டையும் போய் நீ போய் மந்திரம் போட தேவையில்லை. பைபிள் எடுத்து வாசி, அந்த நற்செய்தியின் ஒளின்னு சொல்லப்பட்டிருக்கிறதே அது உனக்கு வெளிச்சம் கொடுக்கும், உன் முகம் ஒளிரும், உன் எண்ணம் ஒளிரும். அப்போ நீங்கள் மற்றவர்களுக்கு ஒளி காட்ட, ஒளி ஊட்டக்கூடிய, வழிகாட்டக்கூடிய அடையாளமாக மாறுவீங்க. ஒரு சும்மா என்னுடைய மொபைலில் ஒரு ஒரு இது ஃபார்வர்டிங் வந்தது, ஒரு யூடியூப் ஒரு ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு வீடியோ, அதை பார்த்தபோது ஒரு நம்பிக்கையாளர்கள் ஒரு இடத்துல போய் ஜெபம் பண்ணுறாங்க, ஒரு இது மந்திரிக்க போகிறாங்க. அங்கே பார்த்தா அந்த அந்த தெய்வ நம்பிக்கையாளர்களாக அங்கே இருக்கிறவங்க, வழி நடத்துகிறவங்க, அதில் ஒருவர் என்ன செய்கிறார், சாட்டையால் போட்டு அடிக்கிறார் அந்த அந்த நபர்கள் எல்லாம் அடிக்கிறார், எல்லாம் அடி வாங்கிட்டு ஆ ஓன்னு ஓடுது. பாருங்கள், இன்றைக்கி மக்கள் எங்கே போகிறது, என்ன செய்கிறது, தங்கள் பாவங்களுக்கு எங்கே அவர்களுக்கு விடை கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாமல் இன்றைக்கி அங்கலாய்க்கப்படுகிறார்கள், அலைக்கழிக்கப்படுகிறார்கள். இந்த நேரத்தில் நாமெல்லாம் ஏதோ ஒரு பூசையை பார்த்துட்டு நம்ம ஓரமாக உட்காந்து மோட்சத்துக்கு போயிடுவோம்னு நினைக்கிற நினைப்பே தவறானது. நம்ம ஆண்டவர் நமக்காக அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். தலைமை குருவினுடைய அடையாளம் அதுதான். பார்வையற்றிருக்கிற மனுஷங்களுக்கு மீண்டும் பார்வை கொடுக்க தான் இந்த அழைப்பு நமக்கு கொடுக்கப்படுகிறது. அப்போ நாம் என்ன செய்கிறோம், சிந்திக்க வேண்டும். 1 யோவான் 2:8 சொல்லுது, இருப்பினும் நான் உங்களுக்கு எழுதுவது ஒரு புதிய கட்டளையே, அது புதியது என்பது கிறிஸ்துவின் வாழ்விலும் உங்கள் வாழ்விலும் விளங்குகிறது, ஏனெனில் இருள் அகன்று போகிறது, உண்மை ஒளி ஏற்கனவே ஒளிர்கிறது. ஏற்கனவே உண்மை ஒளி ஒளிர்ந்து கொண்டு இருக்கிறது. அப்போ நான் முதல்ல அந்த ஒளியை கண்டுபிடிக்கணும். அப்போ எனக்குள்ளே ஒரு உண்மையான ஒரு மாற்றம். சும்மா ஏதோ ரெண்டு பாவத்தை விட்டுடுவேன், அப்புறம் திருப்பி போய் அதில் உழுவேன், திருப்பி அந்த பாவத்தை போய் நான் அறிக்கை செஞ்சு விட்டுடுவேன்னு சொல்கிறேன், இல்லை, அடிப்படையிலே ஒரு மாற்றம். அப்போ தான் அதுக்குள்ளே நம்மளுடைய எண்ணங்களிலே ஒரு ஒளி பிறக்கிறது. அதுதான் இயேசுவின் வழின்னு நம்ம சொல்கிறோம். மத்தேயு 5:16 சொல்லுது, இவ்வாறே உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க, அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயல்களை கண்டு உங்கள் விண்ணகத் தந்தையை போற்றி புகழ்வார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் அந்த மனுஷன் கத்துனான், இயேசுவே தாவீதின் மகனே எனக்கு இறங்கும்னு கத்துனான். அந்த இறங்கும், அப்போ அவனுக்கு தேவை இரக்கம். உங்கள் இரக்கத்தை எனக்கு கொடுங்கன்னு கேட்டான். இன்றைக்கி நாம் நடந்து போகிற வாழ்க்கை பயணத்தில் எத்தனை பேருக்கு நாம் இரக்கத்தை கொடுக்குறோம் அல்லது அரக்கத்தனத்தோடு வாழ்கிறோமா? சிந்திச்சு பாருங்கள். நமக்குள்ளே ஒரு அடிப்படையில் ஒரு மாற்றம் வரலன்னா நம்மளால் இரக்கத்தை கொடுக்க முடியாது. இரக்கத்தை கொடுக்காம நம்ம உள்ள மாற்றம் மனநிலையில் மாற்றம் எல்லாமே ஒரு பொய்யான வார்த்தையாக இருக்கும். ஆண்டவர் நம்மை அடிப்படையிலே மாற அழைக்கிறார். அடிப்படையிலே ஒரு மாற்றம். சிந்தித்து பாருங்கள், எங்கே மாறணும் அப்படின்னு முதல்ல தேடுங்க. ஆண்டவரிடத்தில் கை வைத்துங்க, கண்டிப்பாக ஆண்டவர் உங்களை வழி நடத்துவார். இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமைய உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். காட் பிளஸ் யூ.
நமது நம்பிக்கையை அறிக்கையிடுவோம்.